நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் மீது வைக்கப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டில் தங்களுக்கு மறைப்பதற்கு ஏதும் இல்லை என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்துள்ள விவரங்கள்.
People were getting killed for 30 years. At least after 2009, we have stopped it. There is no killing at them.
You know, the war is over. That is good for Sri Lanka. But you never get true reconciliation unless you actually deal with
கொழும்பில் மாற்று சோகம் மாநாடு எனும் நிகழ்வை நடத்த முயன்றவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள செய்திகள், காமன்வெல்த் மாநாட்டுக்கு வந்துள்ள பன்னாட்டு பிரதிநிதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்து பேசியுள்ள தகவல்கள், சச்சின் டெண்டுல்கர் தனது கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் வரையில் அவரது டெஸ்ட் வாழ்க்கை குறித்த ஒரு பார்வை.
I fail sometimes, I succeed sometimes, so that's fair enough. It's a package deal, it comes with that package, failures and success. So I would put it differently.
ஆகியவையும் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சீவகன்.
பிலிப்பைன்ஸில் ஹயான் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி விநியோகங்களை விரைவுபடுத்துவதற்காக லேத்தே தீவுக்கு அமெரிக்க விமானந்தாங்கிய கப்பலான ஜார்ஜ் வாஷிங்டன் வந்தடைந்திருக்கின்றது. உணவு, நீர் மற்றும் மருந்துகளை தேவையான இடங்களுக்கு விநியோகிப்பதற்கான ஹெலிகாப்டர்களின் நடவடிக்கைக்கான பெரிய மிதக்கும் தளமாகவும் இது செயற்படும். கடல்நீரை குடிநீராக மாற்றும் தனது இயந்திரத்தை பயன்படுத்தி அது தானே சுத்தமான குடிநீரையும் தரும். 21 ஹெலிகாப்டர்களுடன் ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் மேலும் சில அமெரிக்க கப்பல்களுடன் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் உதவி நடவடிக்கைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க கடற்படை பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார்.
பிலிப்பைன்ஸில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட டக்லோபான் நகரிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற முயன்று கொண்டிருக்கிறார்கள். விமானங்களின் மூலம் வெளியேறி விடலாம் என்ற நம்பிக்கையில் நகரின் விமான நிலையத்துக்கு செல்லும் சாலை நெடுகிலும் மக்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நகரின் துறைமுகத்தில் கப்பல் மூலம் சென்று விடலாம் என்று மேலும் ஆயிரக்கணக்கானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரும் சனிக்கிழமை வரையிலாவது, அதாவது புயல் தாக்கி ஒரு வார காலத்துக்கும் மேல் வரை, சில பகுதிகளுக்கு தன்னால் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல முடியாது என்று சேவ் தி சில்ட்ரன் என்ற தன்னார்வ அமைப்பு கூறுகிறது. மக்கள் சாப்பிட உணவை தேடுகையில் பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்து வருவதாக டக்லோபானில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார். அங்கு இப்பொழுது இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது.
சீனாவால் முன்னதாக பிலிப்பைன்ஸ் நிவாரண நிதிக்காக கொடுக்கப்பட்ட $100,000 மிகவும் குறைவானது என்ற விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து அந்த நாடு மேலும் $16,00,000 வழங்க முன்வந்திருக்கின்றது. கூடாரங்களும் போர்வைகளுமாக சீனா வழங்குகின்ற இந்த புதிய நிதியுதவி கூட ஏனைய பல சிறிய அண்டை நாடுகள் வழங்குகின்ற நிதியை விட மிகவும் குறைவு என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். தென்சீன கடலில் இருக்கின்ற தீவுகள் தொடர்பாக சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே பிராந்திய முறுகல் மோசமடைந்து காணப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.
சவுதி தலைநகர் ரியாதில் சரியான ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்கள் புதன்கிழமை நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சூடான் நாட்டவர் ஒருவர் கொல்லப்பட்ட பகுதியில் சவுதி போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். துறைமுக நகரான ஜெட்டாவில் பெரும்பாலும் எத்தியோப்பியர்கள் அடங்கிய ஒரு குடியேறிகள் கூட்டம் ஒன்று பிரதான சாலையை மறிக்க முயன்ற பொழுது அந்த கூட்டத்தினரை போலீசார் கலைத்தனர். கடந்த 7 நாட்டில் தங்கள் இருப்பை சட்ட ரீதியாக முறைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும் வெளிநாட்டவர்களை பிடிக்க சவுதி ஆட்சியாளர்கள் முயற்சிகளை தொடர்கையில் இந்த அமைதி குலைவு வருகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட சுமார் 23,000 எத்தியோப்பியர்கள் போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். மேலும் பல வெளிநாடுகளிலிருந்து வந்துள்ள ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் நிலையில் காத்திருக்கிறார்கள்.
யூரோ வலயத்தில் தற்காலிக பொருளாதார மீட்சி தாமதமடைந்திருக்கின்றது. யூரோவை பயன்படுத்துகின்ற 17 நாடுகளில் இந்த வருடத்தின் 3rd காலாண்டுக்கான ஒட்டுமொத்த வளர்ச்சியானது 0.1% அதிகமானதாக இல்லை என்று புதிய தரவுகள் காண்பிக்கின்றன. வலயத்தின் 2nd பெரிய பொருளாதாரமான பிலிப்பைன்ஸின் பொருளாதாரம் பிரான்சின் பொருளாதாரம் உண்மையில் சற்று சுருங்கியிருக்கின்றது. ஆனால் போர்த்துகலும் ஸ்பெயினும் சிறிது வளர்ச்சி கண்டிருக்கின்றன. பல நாடுகளை பாதிக்கின்ற வேலையில்லா திண்டாட்டத்தின் தாக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய பலமான முயற்சி எதுவும் தென்படவில்லை என்று பிபிசியின் பொருளாதார செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கொன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு முதன்முறையாக சிங்கப்பூர் நீதிமன்றம் ஒன்று தண்டனையை குறைத்திருக்கிறது. யோங் வி காங் என்ற மலேசியர் 47 ஹெராயின் போதைப்பொருள் வைத்திருந்த காரணத்துக்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டார். கடந்த காலங்களில் சிறிய அளவை விட அதிகமாக போதை மருந்துகளை கொண்டு வந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட எவருக்கும் சிங்கப்பூர் மரண தண்டனை விதித்து வந்திருக்கிறது. சிங்கப்பூர் போதை மருந்து கடத்தல் குற்றங்களுக்கு விதித்து வந்த இந்த கட்டாய மரண தண்டனை கடந்த ஆண்டுதான் போதைப்பொருள் வர்த்தகத்தை சமாளிப்பதில் போலீசாருக்கு உதவியாக இருக்கும் போதைப்பொருள் கடத்தல்கார மட்டும் தளர்த்தப்பட்டது. இந்த தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. மேலும் தண்டிக்கப்பட்டவருக்கு 15 பெரம்படிகளும் தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பன்னாட்டு தலைவர்கள் அங்கு சென்றடைந்து கொண்டிருக்கும் வேளையில் தமது நாட்டின் மீது வைக்கப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் தங்களுக்கு மறைப்பதற்கு ஏதும் இல்லை என்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான விரிவான செய்திகளுடன் சீவகன்.
இலங்கை அரசுக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் பற்றி இலங்கையிடம் மறைப்பதற்கு எதுவும் கிடையாது என்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருக்கின்றார். விடுதலை புலிகளுடனான 30 ஆண்டு போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறிய அவர், ஆனால் தனது அரசு தமிழ் புலி கிளர்ச்சிக்காரர்களை தோற்கடித்ததன் மூலம் இந்த கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக கூறினார். போர்க்குற்றங்கள் குறித்த எந்த ஒரு புகாரும் தனது நாட்டின் நீதி அமைப்பின் மூலம் விசாரிக்கப்பட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காமன்வெல்த் உச்சி மாநாடு இலங்கையில் நாளை வெள்ளிக்கிழமை தொடங்க இருக்கும் நிலையில் அவரது இந்த கருத்துக்கள்
வந்திருக்கின்றன. At least after 2009, we have stopped it. We have stopped it now.
2009 மாத்திரமல்ல, கடந்த 30 வருடங்களாக நாங்கள் கொல்லப்பட்டு வந்திருக்கின்றோம். 30 வருடமாக மக்கள் கொல்லப்பட்டு வந்திருக்கின்றார்கள். 2009 பின்னர் தான் குறைந்தபட்சங்கள் நாங்கள் அதனை நிறுத்தி இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அதனை நிறுத்திவிட்டோம். இப்பொழுது எந்த கொலையும் இங்கு நடப்பதில்லை. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் குறித்து முறையிட விரும்புகின்ற எவரும், அது சித்திரவதையோ பாலியல் வென்றவோ, அதற்கு முறையிடுவதற்கு ஒரு முறைமையை நாங்கள் இங்கு வைத்திருக்கின்றோம். இந்த நாட்டின் முறைமையை நீங்கள் மதிக்க வேண்டும். நாட்டின் கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். நாங்கள் இந்த முறைப்பாடுகளை கவனத்தில் எடுக்க தயாராக இருக்கின்றோம். எந்த விதமான மீறலும் நடந்திருந்தால் எவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கின்றோம். எங்களிடம் மறைப்பதற்கு எதுவும் கிடையாது. கடந்த 30 வருடமாக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றோம். இங்கு நிறைய மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கின்றன. பொதுமக்கள், பெண்கள், சிறார்கள், கற்பனை பெண்கள் என்றெல்லாம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று எவரும் உறப்பதில்லை. அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக மக்கள் எங்களை இன்று பாராட்டுகின்றார்கள் என்றார் மஹிந்த ராஜபக்ஷ. இதற்கிடையே இங்கு லண்டனில் மாநாட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பாக பிபிசியிடம் பேசிய பிரிட்டனின் பிரதமர் டேவிட் கேமரன் அவர்கள், போரில் வெற்றி பெற்றிருந்தாலும் அங்கு நடந்த மற்றும் நடக்கின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இலங்கைக்கு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்.
Simply the United Kingdom that's making this point. The United Nations is making this point too. You're right.
இந்த கருத்தை வெறுமனே பிரிட்டன் மாத்திரம் முன்வைக்கவில்லை. ஐநாவும் கூட இதே கருத்தையே முன்வைக்கின்றது. இலங்கையில் போரை வென்றுவிட்டோம், அதனால் இலங்கைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கவிருக்கின்றது என்று சொல்லும் உரிமை உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்டின் அரசியல்வாதிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கு கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை கையாள வேண்டும். நல்லிணக்கத்தை செய்ய வேண்டும். அங்கு என்ன தவறாக நடந்தது என்று புலன் விசாரணை செய்ய வேண்டும். வட அயர்லாந்து குறித்து இது தொடர்பாக அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது. நல்லிணக்கம் என்பது மிகவும் சிரமமானது, வேதனை மிக்கது. ஆனால் ஒரு அனைத்து அடங்கிய நாட்டை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு நல்லிணக்கம் மிகவும் முக்கியமானதாகும் என்றார் டேவிட் கேமரன். இன்னொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், போர் முடிவுக்கு வந்தமை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்றாலும் கடந்த காலத்தில் நடந்த மனித உரிமை மீறல்கள் குறித்த புலனாய்வு செய்யாவிட்டால் உங்களால் உண்மையான நல்லிணக்கத்தை பெற முடியாது என்பதுதான் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான தனது செய்தி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
செய்தி குறிப்பை தொகுத்து வழங்கியவர் சீவகன். இதனிடையே கொழும்பில் மாற்று மனித உரிமைகள் விழா எனும் பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்வில் பங்கு பெறச் சென்றவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
கொழும்பில் நடைபெறுகின்ற பொதுநலவாய மாநாட்டையொட்டி இலங்கையின் மனித உரிமை நிலைமைகளை வெளிப்படுத்துவதற்காக மாற்று மனித உரிமைகள் விழா என்ற பெயரில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மீது வெளியிலிருந்து சென்ற கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் காரணமாக நிகழ்வு நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமாகிய ஸ்ரீகோத்தாவில் அமைந்துள்ள ஒரு மண்டபத்தில் வடக்கிலிருந்து சென்ற காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்கள் உட்பட சுமார் 50 பேர் வெளியில் வர முடியாமல் சிக்கியிருப்பதாக நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவராகிய சுந்தரம் மகேந்திரன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். முக்கியமான 10 ஜனநாயக கோரிக்கைகளை முன்வைத்து சிவில் சமூக அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் என்பன ஒன்றிணைந்து சமகி ஃபோர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கின்றன. இந்த அமைப்பினால் இந்த மாற்று மனித உரிமை நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நேற்று ஆரம்பமாகி இன்று பிற்பகல் முடிவடைந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த தங்கள் மீது பொதுபல சேனா அமைப்பினரே தாக்குதல் நடத்தியிருப்பதாக காணாமல் போனோரை தேடிக் கண்டறியும் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரம் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
மனித உரிமைக்கான போராட்டம் என்றும் பொதுநலவாய நாடுகளின் பிரகடனத்துக்கு மதிப்பளி கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுக்கு அறிக்கையை அமுல்படுத்து என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு கண்காட்சி போராட்டமாகவே நாங்கள் இதை ஐக்கிய தேசிய தலைமை காரியாலயமான சிறிகோட்டாவின் பின்னால் உள்ள மண்டபத்திலே இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நேற்றும் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து எமக்கு எதிராக போராட்டங்களை செய்துவிட்டு சென்றார்கள். ரணில் விக்ரமசிம்ஹ அவர்களுடைய வாகனத்தையும் தாக்கினார்கள். இந்த காலை 10 மணி அளவில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அரசாங்க சார்பாளர்கள் வந்து எமக்கு எதிரான சுலோகங்களை சொல்லிக்கொண்டு எமக்கு கட்பிரயோகங்களை தடியடி பிரயோகங்களை மேற்கொண்டார்கள். மத்திய இரண்டு அல்லது மூன்று மணி அளவில் பொதுபல சேனாவின் தலைமை திக்குவும் ஏனைய திக்குவரும் இவ்வாறான நடவடிக்கையை நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் இதற்கு செய்ய இடம் அளிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு மண்டபத்துக்கு நுழைய முற்பட்ட போது நான் அங்கு சென்று அதை அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்த போது அந்த பௌத்த பிக்கு என்னை தாக்கினார். இன்னும் ஒருவர் தாக்க வேண்டாமல் மறித்த போது அவருக்கும் தாக்கி அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது. அப்படி இருந்த போதும் நாங்கள் அவர்களை வெளியேற்றிவிட்டு எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம்
என்றார் மகேந்திரன் அவர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வவுனியாவைச் சேர்ந்த காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்களாகிய 30 பேர் கொழும்புக்கு சென்றிருந்தார்கள். அவர்களில் பேரின்பராசா பாலேஸ்வரியும் ஒருவர்.
அவைகள் ஆர்ப்பாட்டம் செய்து கல்லுகளால் எரிஞ்சு உள்ளுக்கு வர முயற்சித்த போதுதான் இந்த குழப்பம் நடந்ததும் வெளியில செல்ல முடியாத நிலை. வெளியில வரும்போது தமிழ் மக்களாண்டு சொல்லி தேசிய அடையாளத்தை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள்
என்றார் வவுனியாவைச் சேர்ந்த பேரின்பராசா பாலேஸ்வரி அவர்கள். பொதுநலவாய மாநாட்டையொட்டி அமைதியை பேணுவதற்காக கொழும்பில் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் நடத்தப்படக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இதனால் இன்று மாலை தாங்கள் நடத்தவிருந்த தீப்பந்த ஊர்வலத்தை தாங்களால் நடத்த முடியவில்லை என்றும் ஸ்ரீகோத்தா மண்டபத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியில் வருவதற்காக அரசியல் தலைவர்களின் உதவியை தாங்கள் கோரியிருப்பதாகவும் மகேந்திரன் தெரிவிக்கின்றார்.
போராட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே செல்கின்றவர்களை அடையாள அட்டையை பார்த்துவிட்டு அவர்களை கைது செய்கின்ற ஒரு நிலப்பாடு நடக்கின்றது. அந்த வகையிலே முல்லைத்தீவு சேர்ந்த ஒரு நபரை கைது செய்யப்பட்டு மிகையான போலீஸ் நிலையத்தில் கடத்தி வைத்தார்கள். இந்த வகையில் ஏனைய வவுனியாவுக்கு செல்ல இருக்கின்ற 30 மேற்பட்ட தாய்மார்களும் சிறிகோட்டையில் அந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கின்றார்கள். வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை. மண்டபத்துக்கு வெளியிலே ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு வருகின்ற வாகனங்கள் வெளியில போகின்ற நபர்கள் அனைவரையும் பரிசோதித்து அங்கே தமிழர்கள் என்ற உடனே கைது செய்யும் ஒரு நோக்கு என்று அந்த நிலை
என்றார். காணாமல் போனவர்களை தேடி எறியும் குழுவை சுந்தரம் மகேந்திரன் அவர்கள். மாற்று மனித உரிமைகள் விழா நிகழ்வில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற தாக்குதல் குறித்து பொதுபல சேனா அமைப்பினரின் கருத்துக்களை உடனடியாக அறிய முடியவில்லை.
நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. கொழும்பு காமன்வெல்த் மாநாட்டுக்கு வந்துள்ள பிரிட்டிஷ், ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் ஆகியோரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இன்று சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த பேச்சுகளில் இடம்பெற்ற விஷயங்கள் குறித்து கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
விசேஷமாக இன்றைக்கு அரசாங்கம் வடக்கிடம் கிழக்கிடம் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றார்கள். அந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் வடகிழக்கில் உள்ள இனவீராசாரத்தை மாற்றியமைப்பதற்கும் அங்கே உள்ள இன ரீதியான கலாச்சார ரீதியான அடையாளங்களை மாற்றியமைப்பதற்கும் அவர்கள் தீவிரமாக செயல்படுகின்றார்கள். காணி விடயங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இராணுவ மயமாக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள், நமது மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத பிரச்சனைகள், நமது பெண்கள் எதிர்நோக்கும் பலவிதமான நெருக்கடிகள், ஐக்கிய நாடு சபையினால் நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்களையோ அல்லது இலங்கையால் நியமிக்கப்பட்ட பொது நல்லிணக்க குழுவினால் சிவாட் செய்யப்பட்ட முக்கியமான விடயங்களோ இட்டவரையில் ஆக்கப்பூர்வமான வகையில் நிறைவேற்றப்படவில்லை. காணாமல் போனவர் சம்பந்தமாக இன்னும் ஒரு முடிவில்லை. தடுப்பு காவலில் உள்ளவர் சம்பந்தமாக இன்னும் ஒரு வடிவம் இல்லை. சுருக்கமாக சொல்வதாயிருந்தால் அரசியல் தீர்வு சம்பந்தமாக எதுவிதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. இலங்கை அரசாங்கம் சும்மா பேசிக்கொண்டு தங்களுடைய நிகழ்ச்சி நிலையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனபடியால் இந்த நிலைமை தொடரக்கூடாது. சர்வதேச சமூகம் இந்த நிலைமையில் கூடிய அக்கறை எடுத்து நிலைமையை மாற்றி அமைத்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற தப்பான நிலைமைகளை மாற்றி அமைத்து அவ்விதமான நிலைமைகள் தொடர்ந்து இடம்பெறாத கூடிய வகையில் ஒரு முடிவை காண வேண்டியது சர்வதேச சமூகத்திலே கடமை. அந்த கடமையில் சர்வதேச சமூகம் தவறுமாயிருந்தால் காலப்போக்கில் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் தொடர்ந்து வாழ்வதோ அல்லது தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்களோ என்ற விடயம் ஒரு கேள்விக்குறியாகும். நமது கருத்துக்களை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதனுடைய தாக்கங்களை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். தங்கள் அழியன்ற அத்தனை முயற்சிகளையும் தாங்கள் மேற்கொள்வோம் என்ற வாக்குறுதிகளையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள்.
இலங்கை பிரச்சனை குறித்து சர்வதேச கவனம் செலுத்தப்பட்டு தான் வருகிறது. பிரிட்டிஷ் பிரதமர் கூட இப்பொழுது டேவிட் கேமரன் அவர்கள் இந்த காமன்வெல்த் உச்சி மாநாட்டின் பொழுது போர்க்குற்றங்கள் குறித்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணையை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப் போவதாக கூறியிருக்கிறார். அந்த மாதிரியான அழுத்தங்களுக்கு ஏற்கனவே இலங்கை அமைச்சர் கெஹலியை நேற்று பதிலளிக்கும் பொழுது இங்கே வந்து நீங்கள் இலங்கை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனைகளை விதிக்க முடியாது, விதிக்கக்கூடாது, அது ஒரு காலனிய மனோபாவத்தை காட்டுகிறது, காலனித்துவ மனோபாவத்தை என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இலங்கை அரசின் இந்த மனோபாவம், சர்வதேச அழுத்தங்களுக்கு அதை எதிர்ப்பது என்ற ஒரு மனோபாவம் இருப்பது போல தெரிகிறது. சர்வதேச முயற்சிகள் இந்த மாதிரி இருந்தாலும் பெரிய பலன் இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
இங்கே உள்ள சில அமைச்சர்கள் பொறுப்பற்ற வகையில் பலவிதமான கருத்துக்களை கூறலாம். ஆனால் என்றளவுக்கு சர்வதேச அழுத்தத்தை கூட்டுவதற்கும் அதன் தாக்கத்தை இலங்கை அரசாங்கத்தின் மீது ஏற்படுத்துவதற்கும் அதன் ஊடாக அவர்களை செயல்பட வைப்பதற்கும் தொடர்ந்து தீவிரமாக முயற்சி எடுக்க வேண்டிய எமது கடமை. அதைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம். சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்களின் மூலமாக அந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு விமோசனம் கிடைத்திருக்கின்றது. அனுபடியார் இலங்கை அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட போக்கில் தற்போது செயல்பட்டு வந்தாலும் அவர்களுடைய அமைச்சர்கள் விசேஷமாக ஊடகங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற அமைச்சர்கள் பொறுப்பற்ற வகையில் சில கருத்துக்களை கூறினாலும் சர்வதேச அழுத்தம் நாளுக்கு நாள் அவர்களுக்கு மாறாக அதிகரித்து வருகின்றது. அதை மேலும் அதிகரிக்க வைத்து அதன் மூலமாக வேறு முயற்சிகளையும் எடுத்து எமது கர்மத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எமது பங்கை நாங்கள் அளிக்க வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் மத்திய பகுதியில் உள்ள மாத்தளை பகுதியில் கடந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி குறித்து தங்களுக்கு தெரிந்த தகவல்களை ஜனாதிபதியால் அமைக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் முன்னர் அளிக்க முன்வருமாறு கோரும் அறிவிப்பு இன்று பத்திரிகைகள் மூலம் விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மாத்தளை அரசாங்க பொது வைத்தியசாலை வளாகத்திற்குள் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு அது பற்றிய விவரங்களை பொதுமக்களிடமிருந்து கேட்டுள்ளது. ஆணைக்குழுவினால் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவித்தல் இன்று உள்நாட்டு பத்திரிகைகளில் வெளியாகி உள்ளது. விவரங்களை சமர்ப்பிக்க மற்றும் சாட்சியமளிக்க விரும்பும் பொதுமக்களும் அமைப்புகளும் எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு முன்னதாக அது பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென்று ஆணைக்குழு அந்த அறிவித்தலில் கேட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்ஐ இமாம் தலைமையில் ஜனாதிபதியினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு நவம்பர் 26 மாத்தளை பொது வைத்தியசாலை வளாகத்திற்குள் மண் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்ற போது சில மனித எலும்புக்கூடுகள் காணப்பட்டன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தொடர்ந்தும் இந்த ஆண்டு பிப்ரவரி 12 வரை மண் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்ற போது சுமார் 155 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே பெரும் எண்ணிக்கையிலான மனித எலும்புக்கூடுகள் ஒரே இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் உண்மை நிலை கண்டறியப்பட வேண்டுமென்று எதிர்கட்சிகளினாலும் உள்நாட்டு மனித உரிமை அமைப்புகளினாலும் அரசாங்கத்துக்கு அவ்வேளை அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவித்தலில் இந்த மனித எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மரணத்துக்கான காரணம் மற்றும் யாரால் எந்த கால பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது போன்ற விடயங்களும் கண்டறியப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமுறையற்ற செயற்பாடுகள் காரணமாக மரணம் இடம்பெற்றிருந்தால் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் குறித்த ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். தமிழக புதுச்சேரி மீனவர் சங்க பிரதிநிதிகள் இன்று புதுடில்லியில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசியுள்ளார்கள். பிரதமருடனான கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து புதுச்சேரி மீனவர் சங்கத்தின் பிரதிநிதியான இளங்கோ அவர்களிடம் கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
இப்பொழுது தற்சமயம் 81 தமிழக புதுச்சேரி சார்ந்த மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை சிறையில் இருக்கிறார்கள். 41 விசைப்படகுகள் அவர்களால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 81 மீனவர்களையும் 41 விசைப்படகுகளும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த 2 மீனவர்களையும் ஒன்றாக உட்கார்ந்து பேச வைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பேச்சுவார்த்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆலோசனை கூறியுள்ளது போல் டிசம்பர் 1 மத்தியில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நீங்கள் சொல்கின்றபடியே டிசம்பர் 1 இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யலாம். நேற்றைய முன்தினம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பாகவே உங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவரிடம் எடுத்து சொல்லி அந்த பிரச்சனை சம்பந்தமாக இலங்கை அதிபருடன் பேசுமாறு அவரை அறிவுறுத்தியிருக்கிறேன் என்று சொன்னார்கள்.
இந்திய வெளியுறவு அமைச்சரை நீங்கள் சந்தித்த பொழுது அவரிடம் நீங்கள் என்ன கோரினீர்கள், அவர் என்ன கூறினார்?
இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவரிடம் நாங்கள் பேசினோம். அவர் நேற்றைய முன்தினம் நாங்கள் அவரை பார்த்தபோது நாளைய தினம் நான் இலங்கைக்கு சென்று அங்குள்ள அந்த இலங்கை அதிபர் ராஜபக்சே அவர்களோடும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பெரிஸ் அவர்களுடனும் நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசுவேன். நான் அங்கு இருக்கும்போது இதற்கான முழு முயற்சியும் எடுத்து அந்த 81 மீனவர்களையும் 41 விசைப்படகளும் விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்வேன். அது மட்டுமல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை இரு நாட்டு மீனவர்களும் தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை அவர்கள் இலங்கையில் நடத்த வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் சென்னையில் நடத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். எங்களுடைய எண்ணமும் தமிழகத்தில் சென்னையில் நடத்த வேண்டும் என்பதுதான். டிசம்பர் மாதம் மத்தியில் அந்த பேச்சுவார்த்தை வைப்பதற்காக முழு முயற்சிகளையும் நான் அங்குள்ள இலங்கை அதிபரிடம் பேசுவேன் என்று சொன்னார்கள்.
இந்திய பிரதமரிடம் நீங்கள் பேசிய பொழுது அவர் வந்து இந்த காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளாமை பற்றிய பேச்சுவார்த்தை வந்ததா?
இல்லை, நாங்களே காமன்வெல்த் மாநாட்டை பற்றி நாங்கள் எந்த விதமாக கருத்து சொல்லவில்லை என்றாலும் கூட இங்கே இந்திய பிரதமர் அங்கு சென்றிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இந்த தமிழகத்தினுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய மீனவர் பிரச்சனை இன்னும் கூடுதலான அழுத்தம் கிடைத்திருக்கும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் டெல்லிக்கு வந்து அவரை அதற்கு முன்பாக சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அதற்காக சந்தித்தோம். ஆனால் அவர் செல்ல இயலவில்லை. இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்றைய முன்தினம் எங்களோடு சுமார் 1 மணி நேரம் இருந்து அளவலாதினார். இது குறித்து விவரமாக கேட்டுக்கொண்டார். விவரமாக அதை நாங்கள் சென்று செய்வதாகவும் உறுதியாக முடித்துக் கொடுப்பதாகவும் எங்களுக்கு வாக்குதல் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம்.
நீங்கள் இப்படி கோரினாலும் கூட தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் கூடி ஒன்றுக்கு 2 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றன. அதாவது இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா சார்பில் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது, புறக்கணிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் வந்து உங்களை பாதிப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா?
நாங்கள் அந்த தீர்மானத்தை பற்றி நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய மீனவர்கள் குறிப்பாக அந்த 6 மாவட்டங்களை சார்ந்த மீனவர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வாழ்வாதாரம் பறிபோய் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோம். எங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுகின்றோம். நாங்கள் மற்ற அரசியல் நிலவரங்களை பற்றி எல்லாம் நாங்கள் இப்பொழுது எதுவும் கருத்து சொல்வதாக இல்லை.
அதாவது பிரதமர் வந்து நேரடியாக அங்க போயிருந்தா உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து பயன்பட்டிருக்கும் நினைக்கிறீங்களா? அப்போ
கண்டிப்பாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை பிரதமரால் மட்டும்தான் முடியும். அவருடைய அழுத்தம், அவர் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். ஏனால் எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. காமன்வெல்த் மாநாடு சமயத்தில் அவர் அங்கு இலங்கைக்கு சென்று நேரடி செல்லும் போது அந்த நேரடியாக அவர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் மிக சிறப்பாக எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுதான் நாங்கள் கருதுகின்றோம். எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக நேருக்கு நேர் பேசும்போது இரு நாட்டு தலைவர்கள் பேசும்போது பிரச்சனைக்கான தீர்வு காண இயலும் என்று கருதுகிறோம். எங்களுடைய தீர்வு எங்களுடைய பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை பற்றியும் தான் நாங்கள் கவலை செலுத்துகிற மொழியை அவர் காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்கிறாரா எதற்கு செல்கிறார் என்று பற்றி கவலை இல்லை. அவர் அங்கு சென்றிருந்தால் எங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும்.
புதுச்சேரி மீனவர்கள் சங்கத்தை சேர்ந்த இளங்கோ. கிரிக்கெட் உலகில் 20 வருடங்களுக்கும் மேலாக ஆளுமை செலுத்தி வந்த இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் இன்று தனது கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்காக களமிறங்கியுள்ளார். மும்பையில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக அவர் தனது கடைசி மற்றும் 200வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுகின்றார். அவரது கிரிக்கெட் டெஸ்ட் வாழ்க்கை குறித்து ஒரு பார்வை. மும்பை கிரிக்கெட் கிளப். இங்கே பல ஆண்டுகளாக ஒரு பாரம்பரியம் இருந்தது. அதாவது 18 வயதுக்கு குறைவானவர்கள் அந்த கிளப்பின் விடுதிக்குள் செல்ல அனுமதி இல்லை. ஆனால் ஒரே ஒரு முறை அந்த விதி தளர்த்தப்பட்டது. அது 1988 ஒரு 15 வயது சிறுவன் மும்பை கிரிக்கெட் கிளப்புக்காக ஆட வழி செய்யும் வகையில் அந்த கிளப் தனது விதிகளை தளர்த்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் மூலம் அந்த சிறுவன் அந்த கிளப்பின் விடுதிக்குள் நுழையவும் அனுமதி கிடைத்தது. அது இளைஞரான சச்சின் ரமேஷ் டெண்டுல்கரின் கிரிக்கெட் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு நிகழ்வாக அமைந்தது. அந்த வகையில் தடைகளையும் சாதனைகளையும் முறியடிக்கும் அவரது நடவடிக்கை அடுத்த 2 தசாப்தங்களுக்கு தொடர்ந்தது.
Very aggressive attacking fielding. Well, he's got four slips in the gully. It's quite a terrifying sight for the batsman.
அந்த ஆண்டு 15 வயது சிறுவனாக இருந்த அவர் மேற்கிந்திய தீவுகளில் விளையாடச் செல்லும் இந்திய அணியில் இடம் பெறுவாரா என்று பலத்த எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் இருந்த நிலையில் தனது முதல் ஊடக பேட்டியில் அவர் வெளிப்படுத்திய நம்பிக்கையும் தைரியமும் கடைசி வரை தொடர்ந்தது.
If you get selected to go to the West Indies, you'll be happy about that or?
Of course I'll be happy.
You don't think you're too young? So many people are saying that Marshall is so fast and Ambrose is so fast that you'll have trouble facing them. What do you think?
No, I haven't any trouble to face.
தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓயாது ஓட்டங்களை குவிக்கும் ஒரு இயந்திரமாக இருந்த சச்சின் டெண்டுல்கர் தனது கடைசி டெஸ்ட் போட்டியை அதே மும்பை நகரில் இப்பொழுது விளையாடி வருகின்றார். சச்சின் டெண்டுல்கர் ஒரு வேகப்பந்து வீச்சாளராகவே பெரிதும் விரும்பினார். அந்த நோக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் அவர் 1987 சென்னையில் தனியார் அமைப்பால் நடத்தப்படும் வேகப்பந்து பயிற்சி முகாமுக்கு சென்றார். ஆனால் அந்த பயிற்சி முகாமுக்கு தலைமையேற்று நடத்தி வந்த ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளரான டென்னிஸ் லில்லி அவருக்கு வேகப்பந்து வீச்சு சரிப்பட்டு வராது என்று கூறி மட்டை வீசுவதில் கவனம் செலுத்துமாறு அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்பிவிட்டார். பின்னர் பல உள்ளூர் போட்டிகளில் விளையாடி தன்னை நிலை நிறுத்தி கொண்ட சச்சின் டெண்டுல்கர் ஸ்ரீகாந்த் தலைமையில் 1989 பாகிஸ்தான் செல்லும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார். அவரது டெஸ்ட் அறிமுகம் கராச்சி நகரில் உள்ள தேசிய விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது.
So he's off the mark with a positive shot. Could it be, Shuja, that the 16-year-old, if this is an investment in the future?
அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் அவரது விக்கெட்டை வீழ்த்தியவர் அதே போட்டியில் அறிமுகமான வகார் யூனுஸ்.
ஜப் பலி தஃபா மே உன் தேகா தா தோ எக் பச்சா சா கிரவுண்ட் பே ஆ ரா தா பஹலா டெஸ்ட் மேட்ச் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல்தோ உன்கோ அவுட் மேனே கியா தா பஹலி இன்னிங்ஸ் மே.
முதல் முறையாக அவர் அரங்கத்துக்குள் நுழையும் பொழுது யார் இந்த சிறுவன் என்றுதான் நான் எண்ணினேன். அவரது முதல் இன்னிங்ஸில் அவரது விக்கெட்டை வீழ்த்தியதும் நான் தான். ஆனால் அந்த தொடரில் அவரது ஆட்டத்தை பார்க்கும் பொழுது அவரது திறமைகள் தெரிய ஆரம்பித்தன. பல ஆண்டு காலம் கிரிக்கெட் உலகில் தனக்கென்று ஒரு இடம் உண்டு என்பதை முதல் தொடரிலேயே அவர் வெளிப்படுத்திவிட்டார். படிப்படியாக முன்னேறி கிரிக்கெட் உலகில் தனது ஆளுமையை பதிக்க ஆரம்பித்த டெண்டுல்கர் தனது முதலாவது சதத்தை இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்ட் மைதானத்தில் 1990 August 14 அடித்தார். இதன் பிறகு அவர் டெஸ்ட் போட்டிகளிலும் ஒருநாள் போட்டிகளிலும் தனது ஆளுமையை அழுத்தமாக பதித்து சதம் மேல் சதம் அடித்து சாதனை மேல் சாதனைகளை தொடர்ந்து படைத்து வந்தார். கிரிக்கெட் விளையாட்டின் 136 வரலாற்றில் 50 அடித்த முதல் பெருமையும் சச்சினையே சேரும்.
Tremendous achievement under pressure here. Sensational career by Sachin Tendulkar.
கிரிக்கெட் உலகில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை சச்சின் டெண்டுல்கர் பெற்றிருந்தாலும் அவர் மீது விமர்சனங்களும் எழாமல் இல்லை. பல முக்கியமான தருணங்களில் அவர் தோல்வி அடைந்துள்ளார் எனும் கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த கேள்வி அவர் முன்னரே வைக்கப்பட்டது.
I fail sometimes, I succeed sometimes. So that's fair enough. It's a package deal. It comes with that package, failures and success. So I would put it differently. I am confident and I trust my instincts.
பல சந்தர்ப்பங்களில் நான் தோல்வி அடைந்திருக்கின்றேன், பல சந்தர்ப்பங்களில் வெற்றியும் பெறுகின்றேன். எனவே இரண்டும் சேர்ந்த ஒரு கலவைதான் இது. நான் அதை வேறு மாதிரியாக தான் பார்க்கின்றேன். எனது தன்னம்பிக்கை மற்றும் உள்ளுணர்வுகளை நான் பெரிதும் நம்புகின்றேன். என்னை பொறுத்தவரையில் போட்டிக்கு முந்தைய தயார்படுத்தல் மிகவும் முக்கியம். அப்படியான தயார்படுத்தல் இல்லாமல் மைதானத்துக்குள் நுழைந்தவுடன் இன்று நான் சதமடிக்கப் போகின்றேன் என்று எந்த வீரராலும் சொல்ல முடியாது.
அவரது நம்பிக்கையையும் தயார்படுத்தலும் எந்த அளவுக்கு அவரது கடைசி டெஸ்ட் போட்டியான 200th போட்டியில் கை கொடுக்கும் என்பது மும்பையில் நடைபெறும் இந்த போட்டியின் முடிவில் தெரிய வரும். இன்று மும்பையில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி தமது முதல் இன்னிங்ஸில் 182 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர். தொடர்ந்து ஆடிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட முடிவில் 2 இழப்பிற்கு 157 ஓட்டங்களை எடுத்துள்ளார்கள். சச்சின் டெண்டுல்கர் 38 ஓட்டங்களுடனும் சேத்தேஸ்வர் புஜாரா 34 ஓட்டங்களுடனும் மும்பை போட்டியில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அணியின் சார்பில் முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் 5 பி ஓஜா வீழ்த்தினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 வீழ்த்தினார். மேற்கிந்திய தீவுகள் அணியின் சார்பில் பவல் மட்டுமே அதிகபட்சமாக 48 ஓட்டங்களை எடுத்தார். நேர்களே, சச்சின் டெண்டுல்கரின் வாழ்க்கை, அவரது கிரிக்கெட் பயணம், அவர் கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆடிய மற்றும் ஆடி வரும் விதம் குறித்து உங்களது கருத்துக்களை நீங்கள் தபால் மூலமோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் மூலமாகவோ உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம்.